விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மிமிகுன்றா மொழிக்கு துணை முருகா என நாமங்கள் முன்பு செய்த பள்ளிக்கு துணை அவன் பன்னிர தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று நம் வழிபடு தெய்வமாக விளங்குகிற செந்தில்மைய வள்ளிமணாள பெருமானுடைய திருவடி தாமரைகளை சிந்தையில் நினைந்து போற்றுகிறோம். அதே போல இலங்கை திருநாட்டினுடைய ஈசான திசையிலே காணப்படுகிற திருக்கோண மலையினுடைய உச்சியிலே காட்சி தருகிற மாதுமை அம்பிகை உடனாக விளங்குகிற கோணநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளையும் மனம்மொழி வாக்குகளால் மனம்மொழி மெய்களால் வாழ்த்தி வழங்குகிறோம். இந்த நேரத்திலே எங்களோடு நினைவு பெற்றிருக்கிற இணைந்திருக்கிற சிவனையச் செல்வர்களான உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய சிவஸ்தலம் திருக்கோணமலை என்கிற தேவார பதிகம் பெற்ற சிறப்பு மிக்க திருத்தலமாக விளங்குகிற அற்புதமான சிவாலயம். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டாற்போல, சிவபூஜையில் கரடி புகுந்தாற்போல என்பது போன்ற பழமொழிகள் நிறைய நம்மிடத்தை வழக்கில் இருக்கின்றன. இப்படி சிவபூஜையில் கரடி புகுந்தாற்போல, கிணறு விட்ட பூதம் புறப்பட்டாற்போல என்பது போன்ற பழமொழிக்கு இணையான ஒரு சம்பவம் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் திருகோணமலையிலே இடம்பெற்றது. நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டாற் போல. இது பயங்கரமாக இருக்கிறது. அவர் யாரோ தண்ணீர் எடுப்பதற்காக கிணறு வெட்டினாராம், கிணற்றி தோண்டினாராம். அப்போது அதற்குள்ளே இருந்து ஒரு பயங்கரமான பூதம் ஒன்று விழுந்து வந்து அவரை பிடித்து கொண்டதாம் என்பது போன்ற ஒரு உணர்வை இது தோற்றுவிக்கிறது. ஆனால் இப்படி ஒரு பயங்கரம் அல்ல, ஒரு அற்புதம் திருக்கோணமலையிலே இடம்பெற்றது. என்ன நடந்தது என்றால், அங்கே ஒரு கிணறு வெட்டப்பட்டது. கிணற்றுக்குள்ளே இருந்து பெருமானாரே எழுந்து வந்தாராம். இப்படி கிணறு வெட்ட பெருமானை வெளிப்பட்ட அற்புதத்தை பற்றி பலர் அறிந்திருப்பார்களோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த அற்புதத்தை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்ற பலர் திருகோணமலையில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய நிகழ்ச்சி. இலங்கையினுடைய மிக பழைய சிவாலயங்களுள் ஒன்றாக திகழ்வதும், பஞ்ச ஈஸ்வரங்களுள் பிரதானமான ஒன்றாக காட்சி தருவதும், புராண இதிகாச வரலாற்று பெருமை மிக்கதுமான திருக்கோணேஸ்வர தலத்தை மதவரியின் உறைவிடமாக காணப்பட்ட போர்த்துக்கேய மதவரியர்கள் கிறிஸ்துக்கு பிறகு 1624 ஆம் ஆண்டில் இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அவர்களுடைய மூர்க்கத்தனமான விளைவாக அந்த மூர்க்கத்தனத்தின் விளைவாக நீண்ட பல ஆண்டுகளாக சைவப்பெருமக்கள் முடங்கி போயிருந்தனர். என்றாலும் பிறகு இலங்கையை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரித்தானியர்களுடைய ஆட்சியிலே நிலவிய மத சுதந்திரத்தை பயன்படுத்தி திருகோணமலையினுடைய உச்சியிலே, அந்த மலையினுடைய உச்சியிலே காணப்பட்ட ஆகாச வழியிலே, ஆகாயத்திலே அம்மையும் அப்பனும் இருப்பதாக பாவித்து கோணமலையினுடைய உச்சியிலே பூஜை வழிபாடுகள் செய்ய தொடங்கினார்கள். இந்த ஆகாச வழியில் மட்டுமல்லாமல் சைவப்பெருமக்கள் ஒவ்வொருவருடைய இலங்கையிலே வாழக்கூடிய அத்தனை சைவப்பெருமக்களதும் ஒவ்வொருவரினதும் இதய கோயிலிலும் கோணேஸ்வர பெருமான் வீற்றிருந்தார். அதே போலத்தான் ஞானசம்பந்த பெருமான் கோணநாதர் பற்றி கோணநாதரை குறித்து பாடிய அந்த திருப்பதிகத்திலும் பெருமான் ஆவாகனமாகி அந்த பதிகம் பாடுகிறவர்களுடைய நெஞ்சிலே நிறைந்து அருள் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அங்கே கோயில் எதுவும் இருக்கவில்லை. தட்சண கைலாயம் என்று சொல்லக்கூடிய இமய கோயிலிலும் அவரை எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்ற திருக்கோயிலிலும் அவரை எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்ற அடக்க முடியாத அருளாசை ஏராளமான அடியவர்களுடைய உள்ளத்தில் ஏக காலத்திலே எழுந்தது. அதனுடைய விளைவாக 60 ஆண்டுகளுக்கு முன்னர் 1950 ஆம் ஆண்டிலே ஆடி மாதத்திலே திருகோணமலையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. கோயில் அமைய வேண்டிய இடம், பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிய திருவுருவங்கள், அவற்றை பெற்றுக்கொள்ளும் ஏற்பாடுகள் பற்றியெல்லாம் பயபக்தியுடனும் தெய்வீக நம்பிக்கையுடனும் சிவசிந்தனையுடனும் ஏராளமான அடியவர்கள் ஒன்று கூடி திரண்டு ஆய்வு செய்தார்கள், ஆராய்ச்சி நடத்தினார்கள், கலந்துரையாடினார்கள். அப்போதுதான் அங்கே ஒரு கிணறும் வெட்டப்பட்டது, அற்புதம் நிகழ்ந்தது. இதோ நாம் இங்கே இருக்கிறோம், நம்மை தேடி யாரும் வேறு எங்கும் செல்ல வேண்டாம் என்று உணர்த்துவது போல அந்த கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சற்று தொலைவிலே வெட்டப்பட்டு கொண்டிருந்த கிணறொன்று வெட்டப்படுகிற போது அதனுள்ளிருந்து மாதுமை அம்பாள் உடனாய கோணநாத பெருமான், பார்வதி அம்பாள் உடனாய சோமாஸ்கந்தமூர்த்தி, சந்திரசேகரர், பார்வதி திருவுருவங்கள், பிள்ளையார் விக்னேஸ்வர பெருமானுடைய திருவுருவம், அஸ்திரதேவர் என்று சொல்லக்கூடிய திருச்சூல வடிவம் முதலான திருவுருவங்கள், கம்சம் பொறிக்கப்பட்ட அதாவது அன்னம் பொறிக்கப்பட்ட விளக்கு, திருவிளக்கு முன்பு பழைய திருக்கோவிலில் பாவிக்கப்பட்ட திருவிளக்கு என்பன எடுக்கப்பட்டன, வெளிப்பட்டன. அது உண்மையிலே இந்த அகழ்வாய்வுக்காகவோ ஆராய்ச்சிக்காகவோ வெட்டப்பட்ட கிணறு அல்ல. அப்போது செயற்படுத்தப்பட்ட வீடமைப்பு திட்டம் ஒன்றுக்காக திருகோணமலை அதாவது திருமலை என்று சொல்லக்கூடிய திருகோணமலை நகரிலே ஏகாம்பரம் என்று சொல்லப்பட்ட வீதியிலே நகர சபையினர், அந்த திருகோணமலை நகர சபையினர் வெட்டி கொண்டிருந்த கிணறுதான் இந்த அற்புத நிகழ்ச்சியுடைய அடித்தளமாக ஆதாரமாக அமைந்தது. போர்த்துகீசர் இத்திருக்கோவிலை அழித்தே விடுவார்கள் என்பதை முன்கூட்டியே உணர்ந்த கோவில் அர்ச்சகர்களும் பரிபாலகர்களும் விக்கிரகங்களை பெயர்த்தெடுத்து நிலத்துள் புதைத்தும் நீர்நிலைகளில் அமிழ்த்தியும் பாதுகாத்திருந்தார்கள். அவற்றை தேடி எடுக்கும் நோக்கம் இன்றி வேறு தேவைக்காக அதாவது வீடமைப்பு திட்டம் என்கிற செயற்பாட்டுக்காக ஏகாம்பரம் வீதியிலே வெட்டப்பட்டு கொண்டிருந்த கிணற்றிலிருந்து இவை வெளிப்பட்டமை இறைவனின் அற்புதமே அன்றி வேறில்லை. நாங்கள் இறைவனை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தால் இறைவன் எங்களை நோக்கி 9 அடிகளை எடுத்து வைப்பான் என்பது சமயச் சான்றோர் பலரது கொள்கை. கோணேஸ்வர் கோயிலை மீண்டும் கட்டியெழுப்பதற்குரிய ஆரம்ப முயற்சியாக ஆலோசனை கூட்டத்தை அடியவர்கள் நடத்தி கொண்டிருந்த போது கோணேச பெருமான் தானாகவே கிணற்றிலிருந்து வெளிப்பட்டமை சான்றோர்களின் கூற்று சரி என்று நிரூபித்தது. திருவுருவங்கள் அனைத்தும் அப்படி கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட திருவுருவங்கள் அனைத்தும் இலங்கையின் எல்லா பிரதேசங்களுக்கும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. இந்நாட்டில் உள்ள சைவ பெருமக்கள் அனைவரையும் தேடிச் சென்று ஆசீர்வதித்து அனுகிரகித்த பின்னரே கோணமலையிலே நான் கோயில் கொள்வேன் என்று இறைவன் திருக்குறிப்பிருந்தது போலும் அந்த குறிப்பு அந்த காலத்திலே திருக்கோணமலையிலே பெருமானுக்கு திருக்கோவில் அமைய வேண்டும் என்ற கொள்கையிலே அந்த கொள்கை உறுதிப்பாட்டிலே இருந்த டாக்டர் பாலேந்திரா போன்ற சைவ பெருமக்களின் உள்ளத்துத் தோன்றி ஊர்வலத்தை ஏற்பாடு செய்ய உந்தியிருக்க வேண்டும். கோலாகலமாக நடைபெற்ற அந்த ஊர்வலம் கோணமலையிலே நிறைவு பெற்ற பிறகு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சிற்றாலயம் ஒன்றிலே திருவுருவங்கள் வைக்கப்பட்டு வழிபாடுகள் தொடர்ந்தன. முன்னர் குறிப்பிட்ட ஆலோசனை கூட்டத்திலே அதனுடைய விளைவாக உருவாக்கப்பட்ட கோணேஸ்வராலய புனருத்தாரண சபை, அக்காலத்திலே இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கிய திரு எஸ் சிவபாலன் தலைமையில் திருப்பணிகளை மேற்கொண்டது. சிறப்பான முறையில் திருப்பணிகள் யாவும் 1963 ஆண்டிலே பூர்த்தியான போது சபையினுடைய தலைவராக பணிபுரிந்தவர் அப்போதைய இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நானா இனா ராஜவரோதயம் அவர்கள். முதலாவது மகா கும்பாபிஷேகம் அந்த 1963 ஆண்டிலே தான் நடைபெற்றது. அந்த வகையிலே தான் இந்த 2013 ஆண்டு இந்த திருக்கோவிலை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான ஆண்டாக திகழ்கிறது. இந்த ஆகாஷவழியிலே போர்த்துக்கேரால் அழிக்கப்பட்ட பிறகு ஆகாஷவழியிலே வெட்டவழி பூஜையை ஏற்றுக்கொண்டிருந்த கோணநாத பெருமான் திருக்கோவிலே எழுந்தருளி கும்பாபிஷேகத்தை கண்ட ஆண்டு 1963. அன்றிலிருந்து கடந்த 50 ஆண்டுகள் தான் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது. அந்த திருக்கோவிலுடைய பொன்விழா ஆண்டாக இந்த 2013 நாங்கள் கொள்ள முடிகிறது. டாக்டர் எஸ் சித்திரவேலு தலைமையிலான சபை ஆலயத்தை பரிபாலித்தது. அதனை தொடர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து இவர்கள் பரிபாலனம் செய்தார்கள். 18 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நேரத்திலே இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கிய திரு இரா சம்பந்தன் அவர்களுடைய அனுசரணையுடன் திரு மூனாக்கோனா மூனாக்கோவன்னா செல்வராசு அவர்களை தலைவராகவும், பண்டித சைவப்புலவர் திரு ஈனா வடிவேலு அவர்களை செயலாளராகவும் கொண்டிருந்த பரிபாலன சபை. 1963 ஆண்டில் முதலாவது கும்பாபிஷேகம் நடந்தது என்றால், 18 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தது. காஷி என்று சொல்லக்கூடிய வாரணாசியிலே இருந்து கொண்டு வரப்பட்ட பானலிங்கம், அது மூலஸ்தானத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கோணநாதர் என்று திருநாமம் சூட்டப்பட்டது. மகாமண்டபத்தை ஒட்டிய தெற்கு பார்த்த சன்னதியிலே மாதுமை அம்பிகையுடைய திருவுருவம் சிலா விக்கிரகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தபன மண்டபம் அதனுடைய தென் பகுதியிலே தென் திசை நோக்கி சிவகாமி அம்பிகையுடனாய தில்லைக்கூத்த பெருமான் நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். உரிய இடங்களிலே விநாயகர், சுப்பிரமணியர், நவகிரகங்கள், சூரியர், சந்திரர், நாகதம்பிரான், பைரவர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனிச்சன்னிதானங்கள் இருக்கின்றன. உற்சவமூர்த்திகளாக விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், சந்திரசேகரர், அம்பாள், பிரியாவிடை, சோமாஸ்கந்தர் என்று வசந்த மண்டபத்தில் உற்சவமூர்த்திகளுடைய கண்கொள்ளா காட்சி கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே கவர்கிறது. இந்த ஆலயத்தில் இப்போது தினமும் 3 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. முன்னர் சொல்லப்பட்ட அண்டவழி அதாவது ஆகாச வழியை நோக்கி தீபம் சமர்ப்பிக்கப்படுகிற ஆகாசலிங்க பூஜையை அடுத்துத்தான் ஏனைய மூர்த்திகளுக்கான பூஜை இந்த ஆலயத்திலே வழக்கமாக நடைபெறுகிறது. ஏனென்றால் இடையிட்ட நீண்ட காலம் கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக மூர்த்தி ஆகாச வழியிலே ஆவாகனம் செய்யப்பட்டும் ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகத்தில் ஆவாகனம் செய்யப்பட்டிருந்தார், வழிபாடு செய்யப்பட்டு வந்தார். அதனை நினைவுறுத்துவது போல ஆகாசலிங்க பூஜை முதலில் நடைபெற்று அதற்கு பிறகுதான் விநாயகர் முதலான அனைத்து தேவதேவர்களுக்கும் தேவியருக்கும் பூஜை நடக்கிறது. இப்போது பங்குனி மாதம். இந்த மாதத்திலே நடக்கிற வருகிற சிறப்புமிக்க பெருமானுடைய திருமண நாளாக கருதப்படுகிற பங்குனி உத்தரத்தன்று துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய ரிஷப கொடியேற்று நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து 18 நாட்கள் பிரம்மோத்சவம் இந்த ஆலயத்தில் நடக்கிறது. பங்குனி உத்தரத்தை அடுத்த 18 நாட்கள் திருகோணமலை கோணநாதருக்கு பிரம்மோத்சவம் நடக்கிறது. தீர்த்தோத்சவம், பாபநாசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய தீர்த்த வாவியிலே நடக்கிறது. மிகவும் புதுமையான முறையிலே அந்த தீர்த்த கிணற்றிலிருந்து இயந்திரம் மூலம் வெளிக்கொண்டு வரப்படுகிற தீர்த்தம் மழையாக பொழிய பக்தர்கள் அதில் தோய்ந்து தம் பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள். இந்த பாவநாச தீர்த்தோத்சவம் இந்த ஆலயத்திலே மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. இதைவிட மாதுமை அம்பிகைக்கு ஆடிப்பூரத்தையொட்டி கொடியேறி தேர் தீர்த்தம் ஆகிய விழாக்களோடு பிரம்மோத்சவம் நடக்கிறது. அதைவிட மகாசிவராத்திரி விழா, ஆடி அமாவாசை, தெப்போத்சவம், திருவம்பாவை ஆகியனவும் இந்த ஆலயத்துக்கு மிகச்சிறப்பான விழாக்களாக கருதப்படுகின்றன. சோழர் காலத்து பல்லவர் காலத்து பேராலயங்கள் போலல்லாமல் 1963 ஆண்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு ஓரளவிலான ஒரு ஆலயமாகவே இன்றைக்கும் இந்த திருக்கோணமலை கோணநாத பெருமானுடைய ஆலயம் காணப்படுகிறது. மகாசிவராத்திரிக்கு முன்னுள்ள 15 நாட்களிலும் கோணநாத பெருமானுக்கு விசேஷ அபிஷேகம் நடக்கிறது. சிவராத்திரி என்று 4 ஜாமத்திலும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அடுத்த நாள் கோணநாத பெருமான் நகர வலம் மேற்கொள்கிறார். திருக்கோணமலை நகரை ஒரு பிரதட்சிணமாக சுற்றி வருகிறார். இந்த நிகழ்ச்சி கோணநாதர் நகர்வலம் என்று மிகச்சிறப்பாக திருக்கோணமலையிலே திருமலையிலே வாழ்கிற சைவப் பெருமக்களால் மிகவும் சிறப்பாக போற்றப்படுகிறது. அவர்கள் தத்தமது இல்லங்களிலும் வர்த்தக நிலையங்களிலும் முன்பதாக பூர்ண கும்ப மரியாதை செய்து வழிபட்டு வருகிறார்கள். பெருமான் தங்களுடைய இல்லங்களை நாடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அவர்களுக்கு கருதப்படுகிறது, காணப்படுகிறது. ஆடி அமாவாசை அன்று கோணநாத பெருமான் மலையிலே இருந்து இறங்கி வந்து திருக்கோணமலையிலே இருக்கிற மற்றைய திருத்தலங்களிலிருந்து வரக்கூடிய மூர்த்திகளோடு இணைந்து சமுத்திரத்திலே தீர்த்தோத்சவம் கண்டருள்கிறார். இப்படியான பக்தி பிரவாகத்திலே பக்தர்களை திளைக்க செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள், மகத்தான நிகழ்ச்சிகள் இப்போது திருகோணமலையில் நடைபெற்று வருகின்றன. தெப்போத்சவம் என்று சொல்லக்கூடிய நாளிலே கோணநாத பெருமானும் மாதுமை அம்பிகையும் தெப்பத்திலே ஆரோகணித்து மாலை நேரத்திலே மலையை சுற்றி வரக்கூடிய நிகழ்ச்சி கண்கொள்ளா காட்சி. வழக்கமாக தமிழக திருக்கோவில்களில் சரி, இலங்கை திருக்கோவில்களில் சரி, தெப்ப உற்சவம் அங்கே இருக்கக்கூடிய ஆலய திருக்குளத்தில் அல்லது புஷ்கரணியில் நடத்தப்படுவதுதான் வழக்கம். ஆனால் திருகோணமலையை சுற்றிலும் கடல் சூழ்ந்திருப்பதால் இந்த தெப்போத்சவம் சமுத்திரத்தில் நடத்தப்படுகிறது. இலங்கையின் மிக பழைய சிவாலயங்களில் ஒன்று என்று குறிப்பிடப்படுகிற திருகோணமலை திருத்தலம் 1963 ஆண்டில் தான் முதலாவது கும்பாபிஷேகம் கண்டது என்று சொல்லிருக்கிற போது அதை கேட்கிறவர்கள் அனைவரும் குழப்பத்துக்கு ஆளாகியிருப்பர் என்பது நிச்சயம். அவர்களுடைய குழப்பத்தை தீர்ப்பது போல சில சம்பவங்கள், சில நிகழ்ச்சிகளை விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று, போர்த்துக்கியரால் அழிக்கப்பட்டு 3.5 நூற்றாண்டுகளுக்கு பிறகு சைவப்பெருமக்களால் புனரமைக்கப்பட்ட ஆலயம் சம்பந்தமான விவரங்களையே இங்கு சொல்லுகிறோம். அந்த புதிதாக புனரமைக்கப்பட்ட அல்லது புதிதாக ஜீர்ணோத்தாரணம் செய்யப்பட்ட அல்லது புதிதாக அப்படி உருவாக்கப்பட்ட ஆலயத்தினுடைய முதலாவது கும்பாபிஷேகம் தான் 1963 நடைபெற்றது. போர்த்துகீச தளபதி கிறிஸ்துக்கு பின் 1624 கோணேஸ்வர் கோவிலை இடித்த போது அங்கே கல்வெட்டு ஒன்று இருப்பதை கண்டான். அந்த கல்வெட்டிலே மனுராசா அல்லது மாணிக்கராசா எனும் மன்னன் இலங்கையை ஆண்டான். அவன் கிறிஸ்துக்கு முன் 1300 கோணேஸ்வர் கோயிலை கட்டினான் என்கிற செய்தி இருக்கிறது. கிறிஸ்துக்கு முன் 1300 இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் கோணேஸ்வர் கோயிலை மனுராசா என்கிறவன் அல்லது மாணிக்க ராசா என்கிறவன் கட்டியதாக அந்த கல்வெட்டு சொல்கிறது. இதைவிட திரு மைக் வில்சன், திரு ஆதர்சி கிளார் ஆகிய ஆழ்கடல் ஆய்வாளர்கள் கோணேஸ்வர் கோயிலை அடுத்த கடற்பகுதியில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அந்த கடலுக்குள் 30 அடி ஆழத்தில் கோயில் ஒன்றின் தளங்கள், தூண்கள், மணிகள், விளக்குகள் இருப்பதை கண்டார்களாம். 3வது கடல் கோள் என்பது நிகழ்ந்த காலத்திலே மாபெரும் கற்கோவில் ஒன்று சமுத்திரத்தில் மூழ்கியது என்று வழங்கி வரும் செய்தியை இந்த ஆய்வுகள் உறுதிப்படுத்துவனாக வழங்குகின்றன. 4வது, இந்த புராதன கோயிலுக்கு குளக்கோட்டன் என்ற மன்னன் செய்த திருப்பணிகள் பற்றிய விவரங்கள் இன்றைக்கும் திருகோணமலையில் கல்வெட்டுகளாக உள்ளன. 5வது, இப்போதைய கோவிலுக்கு அண்மையில் காணப்படும் மலைப்பிளவு ராவணன் வெட்டு என்று அழைக்கப்படுகிறது. ராவணனுடைய காலம் எது என்று இவரால் நிச்சயிக்கப்பட முடியாததாக இருந்தாலும் சில ஆய்வாளர்கள் கிறிஸ்துக்கு முன் 6000 என்று சொல்கிறார்கள். அதாவது இன்றைக்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்னர் ராமாயணம் நடந்திருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். தட்சிண கைலாசம் என்று போற்றப்படுகிற திருகோணமலையை ராவணன் அசைத்தான் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமான் கோபத்துக்காளான ராவணன் மலையின் கீழ் அகப்பட்டு பெருந்துன்பம் அடைந்தான் என்றும் தன் தலைகளுள் ஒன்றை முறித்து வினையாக சாமகானம் பாடினான் என்றும் இங்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த திருக்கதைக்கு பொருத்தமான திருத்தலம் திருக்கைலாசம் என்பதே அனைத்து அறிஞர்களாலும் கருதப்படுகிறது. அதாவது உத்தர கைலாசம் என்று சொல்லக்கூடிய இமயமலை சாரலில் விளங்கக்கூடிய அல்லது திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தைத்தான், அந்த பெருமலையைத்தான் செய்வர்கள் அனைவரும் முக்கியமான அபிமுக்த கஷேத்திரமாக விளங்கக்கூடிய திருக்கைலையைத்தான் ராவணன் அசைத்தான் என்பதே பெரிதும் வழங்கி வருகிற செய்தி. என்றாலும் எது எப்படியானாலும் திருகோணமலையிலும் ராவணன் பூஜித்தான் என்பதை இதன் மூலமாக நாம் நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்னரே திருகோணமலையிலே ஒரு சிவாலயம் அமைந்திருக்க வேண்டும் என்று சித்திப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஏதுவாக அமைகிறது. அடுத்தது திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், சேக்கிழார், அருணகிரிநாதர் ஆகியோர் எல்லாரும் இந்த கோணநாத பெருமானை பற்றி திருகோணமலையை பற்றி பாடியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் காலத்தில் இந்த ஆலயம் மிகச் சிறப்புற்றி இருந்திருக்க வேண்டும் என்பது நிரூபணமாகிறது. ஆக இந்த திருத்தலம் மிக நீண்ட பாரம்பரியமும் வரலாறும் கொண்டது என்பது தெளிவானது. அந்த அளவிலே அந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை சிவபெருமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஏறத்தாழ 10 பாடல்களாலே, அதாவது ஒரு பதிகமாக இந்த திருக்கோணேஸ்வர பதிகம் என்று கோணநாத பெருமானை பாடியிருக்கிறார். நிறைகளரவம் சிலம்பொலி அலம்பு நிமல நீர் அணி திருமேனி வரைகளு மகளோர் பாகமாய் புணர்ந்த வடிவினர் கொடியணி விடைய கரைகளு சந்தும் காரகிற் பிளவும் அளப்பெரும் கனமணி வரன்றி குறைகடல் ஓத நித்திலங்கொல்லிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகம் 10 பாடல்களை கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பாடல் இல்லாமல் போயிற்று என்று கருதுபவர்களும் இருக்கிறார்கள். இறுதிப்பாடல் குற்றமில்லாதார் குறை கடல் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரை கற்றுணர் கேள்வி காளியர் பெருமான் கருத்துடை ஞான சம்பந்தன் உற்ற சிந்தமிழார் மாலை ஈரைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமுமாகி தோல்வினை அடையார் தோன்றுவர் வானடி பொலிந்தே என்று சொல்கிறது. இதே போல பட்டினத்தடிகளுடைய திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதியிலே ஆலயங்கார் கரு சூர் திரு காரிகரை வேலையங்கேர் திருவான்மியூர் திருஊரல் மிக்க சோலையங்கார் திருப்போந்தை முக்கோணம் தொடர் கடுக்கை மாலையன்வாள் திருவலங்கா தேகம் வாழ்த்துமினே என்று சொல்லியிருக்கிறது. அதிலே முக்கோணம் என்பது இந்த திருக்கோணத்தை கருதும் என்று நம்புகிறார்கள். இப்படி நிறுவை செய்திகள் திருக்கோணமலையை சார்ந்து விளங்குகிறது. இதே போல திருநாவுக்கரச நாயனாருடைய தேவாரம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரத்திலும் அங்கங்கே இந்த திருகோணமலை என்கிற சொல்லை கோணநாதர் கோணமலை என்கிற செய்திகளை சொல்லி அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைவிட கோணமாமலை அமர்ந்தார் தாயினும் நல்ல தலைவர் என்று அருளொழுக்கும் அமுத வாக்கை ஞானசம்பந்த குழந்தை சொல்கிறது. தாயின் அருமை தெரிந்த ஞானப்பால் பருகிய ஞானசம்பந்த குழந்தையின் ஞானப்பாலாரா திருவாய் மலரிலிருந்து ஊற்றெடுத்து சுரந்து கொண்டிருப்பது பாலினின் தூட்டும் தாயினும் சால பரிந்து என்ற திருவாசகத்தை நினைவு கூர்ந்து இந்த பெருமானுடைய சிறப்பை காட்டி நிற்கிறது. இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய சிறப்புகளுக்கு உரியதாக இந்த திருக்கோணமலை திருத்தலம் விளங்குகிறது. திருக்கரசி புராணத்திலும் திருகோணமலையினுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. அகத்தியர் இந்த திருகோணமலையிலே வந்து துதி செய்தார் என்று அது சொல்லுகிறது. ஆரண முதலே அந்தமே நடுவே அத்தனை சுத்தவான் பொருளே நாரணன் முதலார் இன்னமும் காணா நக்கனே நாயகமணியே வாரணி முலையால் மலை மகள் அகலா வாமனே சோமசேகரனே சீரணி கடல் சூழ் தென் திசை கோணை சிகரிவாள் தேவனே சரணம் என்று அது பேசுகிறது. குளக்கோட்டன் இந்த ஆலயத்தை திருப்பணி செய்து போற்றினான் என்பதற்கு நிறைய சான்றுகளும் அத்தாட்சிகளும் எங்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இங்கே பெருமானை பாடுகிற ஞானசம்பந்த பெருமான் பல செய்திகளை கோணேஸ்வர பதிகத்திலே சொல்கிறார். கடிதன வந்த கரிதனை உரித்து அவ்வூரி மேனிமேற் போற்பார் என்று கஜமுகாசுரனும் ஜானகின் தோலை போர்த்த சிவபெருமானுடைய காட்சியை திருகோணமலை தலத்திலே காட்டுகிறார். அதே போலவே கேதீஸ்வர பதிகத்திலும் மத்த யானையை மறுகிட உரித்து போர்த்தவர் என்று காட்டுவது இந்த இரண்டு திருத்தலங்கள், அதாவது ஈழநாட்டிலே காணப்படுகிற இரண்டு திருத்தலங்களுக்கு இடையிலான ஒப்புமையை கருதுவதாக இருக்கிறது. அதே போல சமண மதமும் பௌத்த மதமும் தலையெடுத்து சைவ சமயத்துக்கு ஊடு விளைவிக்கும் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் என்பதாலே நின்றுனும் சமணும் இருந்துனும் தேரும் நெறியிலா தனபுறங் கூற வென்று நஞ்சுண்ணும் பரிசினர் ஒருபான் என்று திரு கோணேஸ்வர பதிகத்திலும் புத்தராய் சில புனைந்து புனை துகிலுடையவர் பூர நுரை சமணாதர் எத்தராகி நின்றுன் பவரின் அம்பா ஏழமை கேளேன் மின் என்று திருக்கேதீஸ்வர பதிகத்திலும் பாடுகிறார். அதே போல திருநாவுக்கரச நாயனாருடைய தேவாரத்திலும் திருக்கோணேஸ்வரம் பேசப்படுவதாக சொன்னோம் அல்லவா. திருநைத்தானத்துக்கு மேலே பாடப்பட்ட அவரது தேவாரத்திலே தக்கரா தக்கார் அடியார்க்கு நீயே என்றும் தலையார் கைலையான் நீயே என்றும் அக்காரம் பூண்டாயும் நீயே என்றும் மாகூரி தோன்றி நீயே என்றும் புக்காய ஏழுலகு நீயே என்றும் புள்ளிருக்கு வேலூராய் நீயே என்றும் தக்கார மாகோணத்தானே என்றும் நின்ற நெய்த்தான நெஞ்சுலாயே என்று பாடுகிறார். அதிலே தக்கார மாகோணம் என்பது திருக்கோணேஸ்வர தலத்தையே கருதும் என்று நம்புகிறார்கள். சேக்கலாருடைய பெரிய புராணத்திலே இந்த ஞானசம்பந்த பெருமான் வந்து கோணநாதரை பாடிய இடத்தை காட்டுகிற போதும் அந்நகரத்தில் அமர்ந்து கணினிது மேவி ஆழிப்புடை சூழ்ந்தொழிக்கு ஈழம் தன்னில் மண்ணு திருகோணமலை மகிழ்ந்து செங்கன் மலவிடையான தமை போற்றி வணங்கி பாடி என்று காட்டுகிறார். 14 நூற்றாண்டிலே கிறிஸ்துக்கு பிறகு 14 நூற்றாண்டிலே வாழ்ந்த உமாபதி சிவாச்சாரியர் தமது சிவநாம கலிவென்பாவிலே மண்ணு திருகோணமாமலையின் மாதுமேசியர் பொன்னே கோணேச புராதனா நல்லஞ்சேர் என்று காட்டித் தொழுகிறார். அதே போல அருணகிரிநாதருடைய திருப்புகளிலே பல இடங்களிலே கோணமலை போற்றப்படுகிறது. நிலைக்கு நன்மறை மகத்தான பூசுர திருக்கோணாமலை தலத்தாறு கோபுரம் என்று இந்த ஆலயத்தை சார்ந்த அந்தணர்கள் சதுர்வேத மறைந்தவர்களாகவும் இருந்தார்கள் என்பதையும் 6 கோபுரங்கள் கொண்ட திருத்தலமாக திருக்கோணேஸ்வரம் அந்த காலத்திலே காணப்பட்டது என்பதையும் இந்த அருணகிரிநாதருடைய திருப்புகள் காட்டுகிறது. நிலைக்கு நான்மறை மகத்தான போசுர திருக்கோணாமலை தலத்தாறு கோபுரம் என்று அது பேசுகிறது. அதே போல பல்வேறு இடங்களிலே திருக்கோணேஸ்வரம் பற்றிய திருத்தலங்கள் திருத்தல செய்திகளை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய செய்திகள் இந்த ஆலயத்தை சார்ந்திருப்பதனாலே இந்த ஆலயம் மிக புராதனமான ஆலயமாகவும் மிகச் சிறப்பான ஆலயமாகவும் காணப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கான அத்தாட்சிகள் இங்கே காணப்படுகின்றன. கிறிஸ்துக்கு பின் 1624 ஆண்டில், அதாவது இன்றைக்கு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னர், திருக்கோணேஸ்வர தலத்தை போர்த்துகீச சேனாதிபதியான கான்ஸ்டன் டைன் டி ஜா என்பவன் இடித்து தரைமட்டமாக்கி அதனுடைய கற்களை கொண்டே தற்போதும் திருக்கோணமலையில காட்சி தருகிற பிரிடரிக் கோட்டை என்பதை கட்டினானா. குகையிலே மிஞ்சி இருந்த ஒரு கல்லில் அவ்வாலயத்தினுடைய வருங்காலத்தை பற்றிய சாசனம் ஒன்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. லிஸ்பன் தேசிய புத்தக சாலையில் ராயல் எசியாட்டிக் சங்க பிரசுரத்தில் கான்ஸ்டன் டைன் டி சாவின் கடிதத்தின்படி ஒரு குறிப்பிற்க காணப்பட்டது. முன்னே குளக்கோட்டன் மூட்டு திருப்பணியை பின்னே பறங்கி பிரிக்கவே மன்னாக்கள் பூனைக்கண் செங்கன் புகைக்கண்ணன் போன பின் மானே வடுகாய் விடும் என்று அந்த கல்வெட்டு செய்தி சொல்லுகிறது. இதிலே எதிர்காலத்தை பற்றி காட்டக்கூடிய ஜோதிட செய்தியாக இன்னைக்கு காட்டுகிறார்கள். குளக்கோட்ட மன்னன் இவ்வாலயத்தை கட்டுவித்த போது அந்த ஆலயத்தினுடைய இந்த ஆலயத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஜோதிட ஆய்வு செய்தானா. அப்படி எதிர்பார்க்கப்பட்ட ஜோதிடத்தை கல்லில் எழுதி வைத்திருந்தார்கள். ஆலயத்தை இடித்த போர்த்துகீசர் இதனை பார்த்து ஆச்சரியத்துடன் அந்த சாசனத்தின் பிரதியை சுருக்கம் செய்து தமது மன்னருக்கு அனுப்பி வைத்தார்கள். அதிலே முன்னே குளக்கோட்டன் மூட்டு திருப்பணி பின்னே பரங்கி பிரிக்கவே என்று வருங்காலத்தை பற்றிய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு மன்னாக்கள் பூனைக்கண் செங்கன் புகைக்கண்ணன் போனவின் மானே வடுகாய்விடும் என்று சொல்லுகிற போது அந்த போர்த்துகீசருக்கு பிறகு வரக்கூடிய ஒல்லாந்தர் பிரித்தானிய பற்றிய செய்திகளும் அதனுள்ளே மறைந்திருப்பதாக, அது ஒரு எதிர்காலத்தை காட்டக்கூடிய சிறந்த ஜோதிட தீர்க்க தரிசனமாக அறிஞர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதே போல கோணேஸ்வர திருத்தலத்தை சார்ந்த பல்வேறு சுற்றுப்புற கிராமங்களிலும் கோணநாதருக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் பற்றி அறிகிற போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. குளக்கோட்ட மகாராஜா அந்த கிராமங்களிலெல்லாம் கோயில் சார்ந்த பணியாளர்களை இருத்தி கோயிலுக்கு அவ்வப்போது தேவைப்படக்கூடிய பல்வேறு சிவகாரியங்களை சிவப்பணிகளை செய்வித்தான் என்று தெரிகிறது. திருநெல்வேலியிலே பெருமானுடைய திருக்கோவிலிலே, அதாவது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலே வழங்கக்கூடிய திருநெல்வேலியிலே சிவபெருமானுடைய கோவிலிலே முதன்மை செலுத்தி வந்த ஒரு குடியை அழைப்பித்து அவருக்கு கனகசுந்தர பெருமாள் என்றும் பெயரிட்டு கட்டுக்குளப்பட்டு முறைமையையும் குளக்கோட்டு மகாராசா கொடுத்ததாக கட்டுக்குளப்பட்டு என்று சொல்லக்கூடிய கோணமலையினுடைய ஒரு பக்க கிராமத்தினுடைய வரலாறு பேசுகிறது. அதே போல கோணநாத பெருமானுக்கு திராவிட வேதம் என்கிறது தமிழ் வேதத்தை பண்ணோடு பாடுவதற்காக காஞ்சிபுரத்தில் உள்ள சிவசிதம்பர பெருமான் என்பவரை அழைத்து வந்து அவருக்கு கொட்டியாரம் அழைத்து சென்று கொட்டியாரம் என்கிற ஊருக்கு அழைத்து சென்று நிலம் வழங்க எண்ணிய போது புலவர் இன்னும் சற்று தூரம் சென்று அந்த இடம் தமக்கு எல்லா விதத்திலும் சம்பூரணம் என்று சொல்ல அந்த இடத்திலே மகாராஷ்டிரா அவரை குடியேற வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த இடம் இன்றைக்கும் சம்பூர் என்று அழைக்கப்படுவதாக சொல்கிறார்கள். மற்றும் இந்த குடிமக்களிடையே பிணக்குகள் குழப்பங்கள் ஏற்பட்டால் அவற்றை தீர்ப்பதற்கென்று பாண்டிய நாட்டில் இருக்கிற திருமலைநாடான் என்பவரை அழைத்து தனியுண்ணாம் பூபாலவன்யன் என்னும் பட்டத்தை சூட்டி தன்னுயிர் போல மன்னுயிரை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி திருகோணாச்சல நகரை ஆளும் பொறுப்பை தனியுண்ணாம் பூபாலவன்யன் இடத்திலே கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்கோணேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் ஒன்றான திரியாய் பற்றியும் ஒரு கதை இருக்கிறது. பரராஜசேகரன் என்ற அரசன் கோணநாதருடைய மகிமையை அறிந்து இங்கே வந்து தரிசிக்க அப்படி வந்த போது ஏழு பட்டு முத்துமாலையும் வைரரத்னமும் பதித்த தங்கப்பதக்கமும் சாத்துவித்து பெருமானுக்கு சாத்துவித்து நாட்டில் நூல் வாங்கி கோயிலுக்கு கொடுப்பதற்கு திரியாய் ஊரும் ஏழு குளமும் ஏழு வழியும் கொடுத்து திரிக்கு என்னாலும் குறைவு ஏற்படாதவாறு செய்தான் என்று கோணேஸ்வர் கல்வெட்டு காட்டுகிறார். அதன்படி இன்றைக்கும் திரி, அதாவது விளக்கு எரிப்பதற்கான திரி, இந்த திரியாய் கிராமத்திலிருந்து கொடுக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். கோணநாத பெருமான் வீட்டிற்கும் கோணமலைக்கு என்றும் பஞ்சம் ஏற்படாதவாறு குளக்கோட்டு மகாராஜனாலே பூதப்படைகளுடைய உதவியோடு பெருங்குளம் ஒன்று செப்பனிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கண் பார்வை இழந்த கஜபாகு எனும் அரசன் அவ்விடத்திலே கண் பார்வை கிடைத்ததாலே கண் தனை குளம் என்று பெயரிடப்பட்டு அந்த குளம், அதாவது குளக்கோட்டு மகாராஜனாலே சிவபெருமானுக்காக கோணநாத பெருமானுக்காக உருவாக்கப்பட்ட குளத்தடியிலே சிவபூஜை செய்த கஜபாகு எனும் இலங்கை அரசனுக்கு அங்கே கண் கிடைத்ததாலே, கண் ஒளி கிடைத்ததாலே அந்த இடம் கண் தனை குளம் என்று பெயரிடப்பட்டு கந்தளாய் குளம் என்று மருவியதாகவும் இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கந்தளாய் குல வரலாறு சொல்லுகிறது. இதனை இதை நோக்கு கண் விளங்க கண்டனு பலனங் கயத்து கின்பாட் தேக்கு கண்ட கண்டளையா மென்னன் சிறந்ததோர் பெயரை நாட்டி என்று சொல்லுகிற பழைய பாடல் வரிகளாலே காட்டப்படுகிறது. இதே போல நிறைய செய்திகள் இந்த கோணமலையை சார்ந்தும் கோணமலையை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஊர்களிலே கிடைக்கின்றன. அவற்றினூடாக திருகோணமலை ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஆலயமாக சிவாலயமாக காட்சி தந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இப்படிப்பட்ட ஆலயம் இடையிலே நீண்ட காலமாக வழிபாடு இல்லாமலும் பூஜிக்க கூடிய நிலை இல்லாமலும் காணப்பட்டது. அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட ஆலயத்தினுடைய 60 ஆண்டுகள் இந்த ஆண்டு நிறைவு, 50 ஆண்டு பூர்த்தி இந்த ஆண்டிலே நிறைவு பெறுகிறது. ஆக புதிய ஆலயத்தினுடைய பொன்விழா ஆண்டாக கருதப்படுகிற இந்த ஆலய இந்த ஆண்டிலே நடைபெறக்கூடிய பிரம்மோத்சவ காலத்திலே திருகோணநாதரை பற்றி சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை பெரும் புண்ணியமாக கருதி போற்றி மகிழ்கிறோம். அனைவரும் சேர்ந்து மாதுமை அம்பிகையுடனாக விளங்கக்கூடிய கோணநாத பெருமானை வழிபட்டு உய்தி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி.